வணக்கம். ஆம் ஆத்மி கட்சி சார்பாக அவ்வப்போது மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை இணையதளத்தில் எழுத்து வடிவாகவும் குரல் வடிவாகவும் தந்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்டு இது பதிவு செய்யப்படுகிறது. புதுவை உள்ளாட்சி தேர்தலின் நடைமுறைகள் என்ன, அதில் வெற்றி பெறுவது எப்படி, வெற்றி பெற்றவர் ஆற்ற வேண்டிய கடமைகள் யாவன, இதுதான் இந்த பதிவின் முக்கிய நோக்கம். தயவுசெய்து கவனமாக கேளுங்கள். அக்கம்பக்கம் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இந்த பதிவை அனுப்புங்கள். இந்த உள்ளாட்சி அமைப்பு என்பது புதுச்சேரியில் பல வருடங்களாக நடக்காமல் மீண்டும் கிட்டத்தட்ட 15-20 வருடங்களுக்கு கழித்து இந்த தேர்தலை நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். அதனால் அந்த விபரங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சி, காரைக்கால் நகராட்சி, மாஹே நகராட்சி, ஏனம் நகராட்சி என 5 நகராட்சிகள் உள்ளன. அதில் 117 நகராட்சி வார்டுகளும் 108 கிராம பஞ்சாயத்துக்களும் அதே 108 பஞ்சாயத்து கவுன்சிலர்களும் 810 கிராம வார்டுகளும் உள்ளன. அதில் புதுச்சேரியில் 81 பஞ்சாயத்துகளும் காரைக்காலில் 27 பஞ்சாயத்துகளும் உள்ளன. வாக்காளர்களை பொறுத்தவரை வார்டுகளில் 6500 வாக்காளர்களும் பஞ்சாயத்துக்களில் 2500 வாக்காளர்களும் பஞ்சாயத்து வார்டுகளில் 600 வாக்காளர்களும் சராசரியாக உள்ளனர். நகராட்சி தேர்தல் ஓட்டளிப்பை பொறுத்தவரை நகராட்சி தலைவர், வார்டு கவுன்சிலர் என 2 ஓட்டுகளும், பஞ்சாயத்து தேர்தல் ஓட்டளிப்பை பொறுத்தவரை பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து கவுன்சிலர், வார்டு உறுப்பினர் என 3 ஓட்டுகளும் போட வேண்டும். இதுதான் நமது புதுச்சேரி மாநிலத்தின் உள்ளாட்சி அமைப்பாகும். இளைஞர்களே, சமூக பணிக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்களால் தான் முடியும், உங்களால் மட்டுமே முடியும் என முதலில் நம்புங்கள். கரைபடிந்த இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தையும் பணநாயகத்தையும் மக்களை விலைக்கு வாங்கும் கூட்டத்தையும் விரட்ட உங்களால் மட்டுமே முடியும். நகர வார்டுக்கும் கிராம பஞ்சாயத்துக்கும் சுமார் 10 இளைஞர்களும் இளம் பெண்களும் தயாராகுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய முதன்மை பணி 10 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு, அதற்கு தலைவர், அவர்தான் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுவார். நகர வார்டு மற்றும் கிராமங்களை பற்றி முழு ஆய்வு அவசியம். அடிப்படை வசதிகளின் தற்போதைய நிலை, அதில் முக்கியமாக அரசு பள்ளிகளின் நிலை, மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நிலைகள், குடிநீர் பற்றிய நிலை, கோவில் நிர்வாகம் பற்றிய நிலை, கிராம நிர்வாக அலுவலர் பணி எவ்வாறு நடைபெறுகிறது, அரசுக்கு சொந்தமான இடங்கள் போன்ற விபரங்கள், ஏரிகளின் நிலைகள், குளங்களின் நிலைகள், வாய்க்கால்கள், கண்மாய்கள் போன்றவற்றின் நிலைகள், இவற்றை தற்போதைய நிலையை பற்றி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 5 தட்டிகள் மக்கள் கூடும் இடங்களில் வைத்து கிராமத்தின் பிரச்சனைகளை மக்களுக்கு தெரிவியுங்கள். தங்களையும் தங்கள் கிராமத்தையும் காப்பாற்ற இளைஞர்கள் கூட்டம் இருக்கின்றது என்ற நம்பிக்கை விதையை மக்கள் மனதில் வையுங்கள். தேர்தலில் நிச்சயம் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைப்பதோடு வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் எதிர்த்து நிற்பது பண முதலைகளை. இவர்களை எதிர்த்து நிற்க பணம் தேவையில்லை. மக்கள் பலமும் மனதில் உறுதியும் நேர்மையும் மட்டும் இருந்தால் போதும், நல்லவர்கள் உங்களுக்கு நிதியை அள்ளித்தருவார்கள். உங்களுக்கு வழிகாட்ட துணிச்சலான, பேராண்மை மிக்க, பேராற்றல் கொன்ற, ஊழலுக்கு எதிரான ஆம் ஆத்மி கட்சி உறுதுணையாக இருக்கும். இப்போதே களமிறங்குங்கள். கிராமந்தோறும் கண்காணிப்பு குழுக்கள் வைத்து கண்காணிக்க துவங்குங்கள். துடைப்பத்தை கையில் எடுத்து நாட்டையும் வீட்டையும் சுத்தப்படுத்த தொடங்குங்கள். ஓட ஓட விரட்டுவோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் ஊழல் கட்சிகளை. இந்தியாவிலேயே முதன்மை நகராட்சியாக புதுச்சேரி, காரைக்கால் நகராட்சிகளை, பஞ்சாயத்துகளையும் கொண்டு வருவோம். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறும் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து கவுன்சிலர்களின் பணிகள் என்னென்ன? ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்று நகராட்சி உறுப்பினர் ஆனால் என்ன பணிகள் எல்லாம் அவரால் செய்ய முடியும்? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகள் விபரமாக தருகிறோம். பொது சுகாதாரம் பொறுத்தவரை, துப்புரவு, கழிவுநீர் அகற்றல், கழிப்பறை வசதி, திடக்கழிவு மேலாண்மை, மக்கள் உடல் நலன் மற்றும் நோய் தடுப்பு, குடிநீர் வழங்கல், தெரு விளக்கு மற்றும் கல்வி மேம்பாடு, கட்டிடங்கள் மற்றும் கட்டுவதை ஒழுங்கு செய்தல், தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்கள் ஏற்படுத்துவதையும் உரிமம் வழங்கி முறைப்படுத்துதல், பிறப்பு இறப்பு பதிவு சம்பந்தப்பட்டவை, மயானங்களை ஏற்படுத்தி பராமரித்தல், சாலை வசதிகள் ஏற்படுத்துதல் மற்றும் பராமரித்தல், பூங்காக்கள் மற்றும் கட்டிடங்கள் பராமரிப்பு, மத்திய மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்துதல், இது போன்ற இன்னும் பல. மேற்கூறிய அனைத்தையும் செயல்படுத்துவதற்கு வருவாய் எவ்வாறு கிடைக்கிறது என்ற விவரங்கள் பின்வருமாறு. ஒரு நகராட்சியை பொறுத்தவரை வருவாயாக சொத்து வரி, தொழில் வரி, கேளிக்கை வரி, உதாரணம் சினிமா தியேட்டர் போன்றவை, விளம்பர வரி, பயனீட்டாளர் கட்டணம், நிறுவனத்தின் மீதான வரி, நுழைவு வரி, வணிக வளாகங்கள் வாடகை, பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களின் வருவாய், அரசு மானியம், மாநில நிதி பகிர்வு, மத்திய அரசின் திட்டங்கள் மூலமான நிதிகள். மேலே கூறப்பட்ட அனைத்தும் நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லோருக்கும் பொருந்தும். அவர் ஆளும் கட்சியா, எதிர்கட்சியா, இல்லை சுயேட்சை வேட்பாளரா என்ற கேள்விக்கு இங்கு இடமில்லை. உண்மையான மக்கள் நலம் விரும்பும் ஒரு வார்டு கவுன்சிலர் தனது வார்டுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த நகராட்சி வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் பணியாற்ற முடியும். நகராட்சி வார்டு உறுப்பினர் நகராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து தனது சுய விருப்பு வெறுப்புகளை களைந்து ஊரின் வளர்ச்சிக்கும் கிராம வளர்ச்சிக்கும் வார்டு மக்களின் நலனுக்கும் துணை நிற்பதே உண்மையான மக்கள் சேவகர். ஆளும் கட்சி வேட்பாளரும் சுயேட்சை வேட்பாளரும் வார்டு மக்களால் நேரடியாக வாக்களித்துதான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். தேர்வு செய்யப்பட்ட வார்டு உறுப்பினர் நகராட்சி தலைவரால் பதவி பிரமாணம் செய்யப்பட்டு பதவி ஏற்கிறார். அது முதல் அவரது பணி தொடங்குகிறது. வேறெந்த வேற்றுமையும் அவர்களுக்கிடையில் இல்லை. உங்கள் தெருவில் நிற்கும் வேட்பாளர் களப்பணி செய்பவரா? நீங்கள் நினைத்த நேரத்தில் அவரை அணுக முடியுமா? பெரியண்ணன் மனப்பான்மை இல்லாத சகோதர குணம் உடையவரா? கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரரா? உங்கள் பகுதி கோரிக்கைகளை நகரமன்றத்தில் உரக்க சொல்லக்கூடிய தகுதி உடையவரா? முக்கியமாக விபரமானவரா? என பார்த்து வாக்களித்தால் மட்டுமே நம் தேவைகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிறைவேறும். சிந்திப்போம், வாக்களிப்போம். அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது ஒவ்வொருவரின் ஜனநாயக உரிமை. நன்றி. பதிவு காரைக்கால் ஹமீத், ஆம் ஆத்மி கட்சி.